கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் அன்பின் கர்த்தர் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக ஒரு பெரிய பாக்கியம் சலாக்கியம் பெற்றிருக்கிற ஜனங்களாக நம்முடைய பரமபிதாவினுடைய பாதத்தில் வந்து அமர்ந்து ஜீவனோடு இந்த நாளில் காக்கப்பட்டு அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை நமக்கு தருவதற்கு மீண்டும் அவருடைய சமூகத்தில் கூட்டிச் சேர்த்த அவருடைய கிருபைக்கு இரக்கத்திற்கு நம்முடைய அன்பின் கர்த்தர் மூலமாய் முதலாவது நம்முடைய நன்றிகளை நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். விசேஷமான இந்த ஒரு நாள் நாம் அனைவரும் அறிந்திருக்கிறபடி கர்த்தருடைய அந்த மரணத்தை நினைவு கூர்ந்து அதில் நம்முடைய பங்கினை நாம் செய்து இந்த நாளில் புதுப்பிக்கப்பட்ட பிள்ளைகளாக அவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து விசேஷமான இந்த ஒரு நாள் குறித்தும் நம்ம தியானிப்பதற்கு தேவன் தந்திருக்கிற கிருபைக்கு நன்றிகளை மீண்டுமாக நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். நிச்சயமே இந்த ஒரு நாள் பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், கர்த்தர் மரித்து அவர் உயிர் தெழுந்தார் மூன்று நாள் கழித்து. இன்னைக்கு விசேஷமா இந்த ஒரு நாள் கூட நமக்கு சரியா அந்த வகையில அமைந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் இது. சோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம அன்பின் கர்த்தருடைய நினைவு கூறுதல் நம்ம பார்த்தோம். அதைத் தொடர்ந்து நம்ம இன்னைக்கு அவருடைய உயிர்த்தெழுதல் குறித்து நம்ம தியானிக்கவிருக்கிறோம். ஏன்னா கண்டிப்பா பாடுகளுக்கு பிற்பாடு மிகப்பெரிய ஒரு நன்மை தேவன் வச்சிருக்கிறார், ஒரு விடுதலை வச்சிருக்கிறார். சோ அதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. ஏன்னா இது கர்த்தருடைய வாழ்க்கையில அப்படியேதான் தேவன் செய்துட்டார். அந்த கெத்செமனே அனுபவங்களுக்கு பிற்பாடாக அவருக்கு ஒரு மாபெரும் விடுதலை தேவன் தந்தார். விடுதலை எனும்போது அது சாதாரண விடுதலை அல்ல, அது இந்த அகில உலகத்துல அண்ட சராசரங்களில எவருமே பெற்றிராத ஒரு மாபெரும் ஒரு மகிமை பிதாவாகிய தேவன் நம்முடைய அன்பின் கர்த்தருக்கு அவர் தந்தது நமக்கு தெரியும். சோ அந்த ஒரு நிலை, அதே போல கெத்செமனே அனுபவங்களுக்குள்ள உட்படுத்தப்பட்டிருந்த சீஷர்களுக்கும் தேவன் தந்திருந்தார். எந்த வகையிலன்னு சொல்லும் போது அவர்களுக்கு கர்த்தர் இயேசு போல இல்ல, ஏன்னா அவர்கள் இன்னும் நிறைய வாங்க வேண்டியது இருக்கு. அப்ப அந்த நிலை இருக்கிறதுனால கர்த்தருடைய சீஷர்களுக்கும் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடாக ஒரு ஆசீர்வாதம் தேவன் தந்திருந்தார். அது என்ன ஆசீர்வாதம் பார்க்கும்போது, அவர்கள் இதுவரையும் பெற்றிராத அல்லது உணர்ந்திராத அவருடைய பலனாகிய பரிசுத்த ஆவி, சோ அது அவங்களுக்கு தேவன் தந்தார். கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் பிற்பாடாக கர்த்தர் மூலம் அவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டுச்சு. சோ அதனால என்ன விசேஷம் நமக்கு நல்லா தெரியும், அது சாதாரண விஷயம் இல்ல, சீஷர்களுக்கு தேவன் கொடுத்தது. அதன் மூலமாகவே இந்த இருளான உலகில சீஷர்கள் மிகுந்த தைரியத்தோடு கூட ரொம்ப மனத்தெளிவோடு கூட இந்த உலகத்துல அவர்கள் மரிக்கும் வரைக்கும் வாழ்ந்தார்கள். அப்ப இந்த இருளான உலகத்துல முழு உலக ஜனங்களும் அப்படித்தான் வாழ்றாங்க, ஆனால் அவருடைய சீஷர்கள் மாத்திரமே ரொம்ப விசேஷமான அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக அவருடைய சமூகத்துல மிகுந்த மனத்தெளிவுள்ளவர்களாக தைரியம் உள்ளவர்களாக அவர்கள் இந்த உலகத்துல ஜீவிக்கிறதுக்கு அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. சோ அதுவே அது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த உலகத்தினுடைய பாரங்களில இருந்து அவங்களுக்கு ஒரு மாபெரும் விடுதலை, குடும்பத்தினுடைய மற்ற கஷ்டங்களில் இருந்து பாரங்களில் இருந்து பெரிய ஒரு விடுதலை இருந்துச்சு, வேற வேற இன்னும் அறியாமையிலிருந்து ஒரு பெரிய விடுதலை தேவன் அவங்களுக்கு தந்திருந்தார். இப்படி எல்லாவற்றிலும் இருந்து அவர்கள் விடுதலை பெற்றுக்கொண்ட ஜனங்களாக இந்த உலகத்தில் அவங்க சுற்றித் திரிந்தாங்க. எதை பத்தியும் அவங்களுக்கு கவலை இல்லை, எதை கண்டும் அவங்களுக்கு பயம் இல்லை, யாரை கண்டும் அவங்களுக்கு பயம் இல்லை, ரொம்ப தைரியமா இருந்தாங்க. சோ அதற்கெல்லாம் காரணம் அவருடைய பரிசுத்த ஆவியை தந்ததினாலே அவர்கள் அப்படி இருந்தாங்க. சோ இதெல்லாமே சீஷர்களுக்கு கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் பிற்பாடாக பெற்றுக்கொண்ட ஒரு மாபெரும் ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அப்ப இந்த தெய்வீக திட்டத்துல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கும்போது மூன்று சம்பவங்கள் மிகவும் நம்ம புரிந்து கொள்ளும் வகையில சொல்லணும்னா வரலாற்று சிறப்பு மிக்கவைகள். தெய்வீக திட்டத்திலே மூன்று சம்பவங்கள் வரலாற்று சிறப்பு மிக்கவைகள். ஒன்னு, கர்த்தர் முதலாம் வருகையில வந்து தம்முடைய இந்த மாம்சீக சரீரத்தில் அவர் பட்ட உபத்திரவங்கள், வேதனைகள், சோ அதன் மூலமாக இந்த முழு உலகத்தின் ஜனங்களுக்காக அவர் தந்துட்ட மீட்பு, மீட்கும் பொருள் சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய ஒரு சம்பவம் அது. அதை தொடர்ந்து அவருடைய உயிர்த்தெழுதல், சோ அது இன்னும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அவருடைய உயிர்த்தெழுதல் எனும்போது. அடுத்ததாக அது தொடர்ந்து இந்த நாளில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவருடைய பிரசன்னமாக இருக்கிற இந்த நாள், கர்த்தருடைய இரண்டாம் வருகை. இந்த மூன்று சம்பவங்களும் வேதாகமத்தில், அதாவது தேவனுடைய தெய்வீக திட்டத்திலேயே வரலாற்று சிறப்புமிக்க குறிப்பிடும்படியான ஒரு சம்பவங்களாக இருக்குது. ஏன் பார்க்கும்போது இது ஏதோ கர்த்தருடைய வாழ்க்கையில சம்பவித்தது என்று ஒரு கோணத்தில் நம்ம பார்க்கறது இல்லை, மாறாக இந்த மூன்று சம்பவங்கள் மூலமாக அகில உலக ஜனங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அதனாலதான் இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சம்பவம். ஒருவேளை கர்த்தர் இயேசு அவருடைய முதலாம் வருகையில வந்து ஜீவன் கொடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு யாருக்கும் எந்தவித ஒரு நம்பிக்கையும் இருக்காது, கண்டிப்பா இல்ல. இன்னைக்கு எல்லா உலகத்தின் ஜனங்களுக்கும் இல்ல, ஆனா நாம மாத்திரம் அந்த நம்பிக்கையில உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப ஒருவேளை அது நடக்காம இருந்திருந்தா நமக்கே இது ஒண்ணுமே இருக்காது, நம்மளும் மற்ற ஜனங்கள் போல நம்பிக்கையற்ற ஜனங்களாக துக்கித்து நம்மளும் மரணத்துக்குள்ளதான் போயிட்டு இருப்போம். சோ அதனால இது ஒரு மாபெரும் சம்பவம், அது மீட்கும் பொருளாக தன்னை கர்த்தர் இயேசு கொடுத்தது. இரண்டாவது, கர்த்தர் இயேசு மீட்கும் பொருளாக கொடுத்தது அல்லது அவருடைய மரணத்தினைக்கு உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இல்ல, இன்னும் அவரை அறிந்து அவரை விசுவாசிக்கிற இன்னும் கிறிஸ்தவர் அல்லாத மற்ற ஜனங்கள் கூட இருக்கிறாங்க, புறஜாதி ஜனங்கள். சோ அவர்கள் கூட விசுவாசிக்கிறாங்க கர்த்தர் இயேசு மரித்தார் என்று. ஆனா கர்த்தர் இயேசு மரித்தார் என்று நம்ம எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குதோ இந்த மனு குலத்துக்கு, அதே அளவு இன்னும் சொல்லணும்னா அதை விட இன்னும் பெரிய அளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது என்னன்னா கர்த்தர் இயேசுனுடைய உயிர்த்தெழுதல். அவர் மரித்தார் என்பது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம், அது ஒரு பெரிய சம்பவமாக நம்ம பார்த்துட்டாலும் அவருடைய உயிர்த்தெழுதல் இன்னும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். சோ ஏன் பார்க்கும்போது கொஞ்சம் பாடத்தில் நமக்கு அதுல நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுந்ததுல அவ்வளவு பிரம்மாண்டம் இருக்கானா, கண்டிப்பா இருக்கு. அப்போ கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுந்தது அது அவ்வளவு முக்கியமாக நம்ம கருத வேண்டும். அவர் உயிர்த்தெழுந்தது எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கோ அந்த அளவுக்கு அவருடைய இரண்டாம் வருகை, அவருடைய பிரசன்னம், சோ அது இன்னும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. ஏன் பார்க்கும்போது அவர் மரிச்சதுல உண்மையிலே ஒரு உத்தரவாதம் கிடைக்குது, அதை விட அவர் உயிர்த்தெழுந்ததுல அந்த உத்தரவாதம் இப்போ ஓகே ஆயிடுச்சு, அதுக்கடுத்து அதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதம் அவருடைய வருகையில இருக்கு. பாருங்க, அப்ப இதெல்லாம் ஒன்று ஒன்று தொடர்ச்சியா அங்க தேவன் வச்சிருக்கிறார். இதுல எது எதை ஒன்னு எடுத்துட்டாலும் அது அர்த்தமற்றதா ஆயிடும். அப்ப இதெல்லாம் தொடர்ச்சியா தேவன் ஒன்னோட ஒண்ணு ஒன்னோட ஒண்ணு வச்சிருக்கிறார். அப்ப இதுல எதுதே முக்கியத்துவம்னா எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்தது, இதுல எதுவுமே குறைவானது நம்ம சொல்லவே முடியாது, அவ்வளவு முக்கியம் தேவன் அங்க வச்சிருக்கிறார். சகோதர சகோதரர், இன்னைக்கு இன்னொரு பெரிய விஷயம் நம்ம சொல்லணும்னா பாருங்க, இப்ப கர்த்தர் இயேசு தன்னை மீட்கும் பொருளாக கொடுத்துட்டார், இன்னைக்கு அதன் மூலம் வாங்கிட்ட ஆசீர்வாதம் என்ன நம்ம சொல்லணும்னா, இன்னைக்கு அவருடைய மரணத்தை நினைவு கூறுவதன் மூலமாக, நினைவு கூர்ந்ததின் மூலமாக நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிற ஆசீர்வாதம் எந்த வகையில பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜீவனோடு உட்கார்ந்து இருக்கிறோம் இல்லைங்களா, போன ஞாயிற்றுக்கிழமை அதுல நம்முடைய பங்கு நம்ம செய்தோம், அதன் மூலம் நம்ம என்ன பெற்றுக்கொண்டோம், புதுப்பிக்கப்பட்டு இருக்கிறோம், நம்முடைய உடன்படிக்கை புதுப்பிக்கப்பட்டு இருக்குது. அதே சமயத்தில் இன்னும் அதே அளவு இன்னொரு பெரிய ஒரு விஷயம் நம்ம சொல்லணும்னு எடுத்துட்டோம்னா ரொம்ப முக்கியமா இன்னைக்கு இந்த உலகத்துல எந்த மனுஷங்களுக்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் பிரம்மாண்டம் நம்ம வாங்கியிருக்கிறோம். என்ன சொல்ல முடியுங்களா, ஜீவன், பாவ மன்னிப்பு. கடந்த அந்த ஒரு வருடம் முழுவதுமாக நம்ம என்னென்ன பாவங்கள், என்னென்ன குறைவுகள், பலவீனங்கள் நம்முடைய சரியத்தை நம்ம செய்துட்டோமோ, சிந்தையில பண்ணிட்டோமோ, அது எல்லாவற்றையும் இன்னும் சொல்ல போனோம்னா நம்முடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள், இவை எல்லாத்தையும் தேவன் ஞாயிற்றுக்கிழமையோடு என்ன பண்ணிட்டார், எல்லாத்தையும் ரைட் ஆஃப் பண்ணிட்டார், எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார், எல்லா கிருபையில அங்க மன்னிச்சிட்டார். இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்னா, கிட்டத்தட்ட நம்ம தேவன் நம்மை நேர்ல சந்தோஷமா பாக்குற அந்த நிலையில இருக்கிறோம். நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில நம்ம இருக்கிறோம்னா, இப்ப நம்ம எப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கிறோம், பரிசுத்தம் உள்ள ஜனங்களா இருக்கிறோம் இல்லைங்களா. எந்த ஒரு கரை திரை அற்ற பிள்ளைகளாக அவருடைய சமூகத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஆனா இதை இன்னும் வரப்போகிற காலம் முழுக்க நம்ம காத்துக்கொள்வது நம்முடைய மிக முக்கியமான கடமை இருக்கு. கர்த்தருடைய அந்த விலையே பெற்ற அந்த ஈட்டு கிரயத்தினால இன்னைக்கு இந்த ஒரு ஸ்லாக்கியை நம்ம பெற்று இருக்கிறோம். ஆனா இன்னும் வரப்போகிற காலங்கள் முழுக்க முடிந்த அளவு நம்ம பலவீனங்கள் இருக்கும், பட் அது நம்ம ஒரு துணிகரம் இல்ல நம்முடைய குறைவுகளினால நம்ம அறிந்தும் அந்த ஒரு பாவங்களுக்குள்ள விழுவதற்கு நம்மை உட்படுத்திக் கொள்ள வேண்டாம். ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக நம்முடைய சிந்தைகள் நம்முடைய கிரியைகளை நம்ம கர்த்தருக்குள்ளாக காத்துக்கொள்வதற்கு எல்லா விதத்திலும் நம்ம முயற்சி எடுக்கலாம். அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம பெற்று இருப்பது. சோ அது நமக்கு நல்லா தெரியும். இது எப்படி சாத்தியம்னா, பாவ நிவாரண பலியின் நாள். சோ நமக்கு நல்லா தெரியும் அந்த நாள் இல்ல, அந்த ஒரு நாளுக்காக இஸ்ரேல் ஜனங்கள் அந்த வருடம் முழுவதும் காத்து கிடப்பாங்க. அந்த ஒரு நாள் இல்ல அவர்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள போறாங்க. சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பலிகள் நிறைவடையும் போது அங்க மாபெரும் ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த ஒரு வருடத்துல அதுக்காக கண்ணீர் விட்டு அழுவாங்க சந்தோஷத்துல அவங்க. அப்ப இன்னைக்கு அந்த ஒரு கிருபை பெற்றிருக்கிற பிள்ளைகளாக அவருடைய சமூகத்துல நம்ம வந்திருக்கிறோம். சோ இன்னைக்கு நம்ம இந்த ஒரு நாளிலும் கர்த்தருடைய அந்த உயிர்த்தெழுதல் குறித்து முக்கியத்துவம், கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் குறித்ததான முக்கியத்துவம் நம்ம பார்க்கலாம். இப்போ கர்த்தருடைய நினைவு கூறுதலினுடைய முக்கியத்துவம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லைங்களா. அந்த நாளில நம்முடைய பங்கு நம்ம எந்த அளவுக்கு உணர்ந்து நம்ம செய்யறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அவருடைய சுதந்திரத்துல ஒரு பங்கு நமக்கு இருக்கிறது என்பது நம்ம தெளிவா பார்த்தோம். அப்போ அதை ஏன் நம்ம கொண்டாடணும் எல்லாம் நம்ம தெளிவாக பார்த்திருக்கிறோம். அதே சமயத்துல இப்ப நம்ம கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் குறித்து கூட நம்ம கொஞ்சம் ஆழமா தியானிக்கணும். அப்போ கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் அது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குதா? ஆமா. எந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது? சோ இதுதான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் தியானிக்க போறோம். அப்போ இந்த ஒரு உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி கர்த்தர் பட்ட அந்த வேதனைகள் நம்ம பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்குள்ள அது வேதனையை தந்ததை விட சீசர்கள் அதை எப்படி நினைச்சிட்டாங்க, தங்களுடைய வாழ்க்கையை இனிமே முடிஞ்சிச்சு. ஆனா கர்த்தருக்கு மாத்திர தெரியும், மீண்டும் இவங்கள் எல்லாமே கூட்டி சேர்க்கப்படுவார்கள், மீண்டும் ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்துக்குள்ள அவங்க கடந்து வருவாங்க எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஆனா சீசர்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. தெரியாதுன்னா நம்பிக்கையற்றவர்கள் ஆயிட்டாங்க. கர்த்தருடைய அந்த பாடு மற்றும் அதனுடைய அவருடைய அந்த மரணத்தை பார்க்கும் போது நம்பிக்கையற்றவர்கள் ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த பாடு, அந்த வேதனை, அது அந்த உபத்திரவம், அது சாதாரணமே இல்லை. அவங்களுடைய சொல்ல போனா அவங்களுடைய மூளையை இது ஸ்தம்பிக்க செய்ததாக இருந்துச்சு. அந்த கெத்செமனே அனுபவங்கள் வரை அவங்க போகும்போது, மேலும் கர்த்தருடைய அந்த சிலுவை மரணத்தை அவங்க பார்க்கும்போது அவர்களுடைய மூளையை அது ஸ்தம்பிக்க செய்ததாக இருந்துச்சு. ஏன்னா அந்த மூன்று வருடத்துல அவர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் யார் தான்? கர்த்தர் இயேசு தான். அவங்களுக்கு வேற யாருமே இல்லை. சோ அந்த மூன்று வருடத்துல அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, அந்த கடைசியில் அவங்க போக 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 கச்சமனே அனுபவங்களுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அந்த மேல் வீட்டு அறையில அவங்க மேசல் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது கூட அவங்களுடைய நம்பிக்கை மிகப்பெரிய அளவுல இருந்துச்சு. ரொம்ப உறுதியான நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருந்துச்சு கர்த்தரை குறித்து. எப்படியாவது கர்த்தர் நம்மை, அதாவது இஸ்ரேல் முழுவதும் மீட்டு அவர் ராஜாவாக்குவார், நம்மளும் அவர் கூட உட்காருவோம் சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கை வச்சாங்க. அதனுடைய வெளிப்பாடுல நம்ம எங்க பாக்கலாம்னா, அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது கர்த்தர் கிட்ட சீஷர்கள் கேட்ட கேள்வியிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், இஸ்ரேலிய நீங்க எப்போ அந்த ராஜ்யத்தை எப்ப கொடுப்பீங்க, இஸ்ரேலுக்கு மீண்டும் எப்ப கொடுப்பீங்க அப்படின்னா, அவருடைய முழு நம்பிக்கை அதுலதான் இருந்துச்சு. அதனால கர்த்தர் மேல் அவ்வளோ நம்பிக்கை கொண்டவர்களாக அவர் கூடயே இருந்தாங்க. அப்ப அந்த சமயத்துல கர்த்தரை அவங்க எப்படி பார்த்திருப்பாங்க, எவ்வளோ நம்பிக்கை நாயகனா பார்த்திருப்பாங்க இல்லைங்களா. ஆனா அந்த நம்பிக்கை முழுவதும் மனதில் நிறைஞ்சிருந்தது. ஆனா கெத்செமனே அனுபவங்கள், அந்த சிலுவை பாடுகள், கர்த்தருடைய சிலுவை மரணம், அதை எல்லாத்தையும் அப்படியே உருக்குலைச்சு போட்டுச்சு அவங்களுக்கு. அப்படியே அவங்க மூளையை ஸ்தம்பிச்சிருச்சு. அதுக்கு மேல அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்புக்குள்ள சீசர்கள் கடந்து போனாங்க. ஆனா அதே சீசர்கள் அவருடைய உயிர் தழுதலுக்கு பிற்பாடு என்ன ஆயிட்டாங்க, மீண்டும் அந்த நம்பிக்கையை அவங்களுக்குள்ள துளிவிட ஆரம்பிக்குது. அப்போ நம்ம என்ன கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, பாருங்க இப்ப கர்த்தருடைய இந்த மரணத்தை குறித்து சீசர்கள் எந்த அளவுக்கு அவங்க வியாகுலப்பட்டிருந்தாங்கன்ட்டு ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். சகரியா 13:7.
பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழன் ஆகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும், ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன்.
மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும். இன்னொரு வசனம் படிக்கலாம், Mark 14:27.
அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரில் அடைவீர்கள்.
பாருங்க, இங்க கர்த்தருக்கு மாத்திரம் தெரியும் என்ன சம்பவிக்கும், ஆனா சீசர்களுக்கு எதுவும் தெரியல. அப்போ சீசர்களுக்கு அங்க அதாவது ஒரு ஊமை பாணியில அவருடைய மரணம் பத்தி அங்க சொல்றார். அப்போ மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும். அப்ப சீசர்கள் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வுக்குள்ள அவங்க போவாங்க தெரியும். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம், சீசர்கள் எந்த அளவுக்கு அங்க சோர்வு ஆயிருக்கணும் கர்த்தருடைய அந்த மரணத்தை குறித்து. ஆனா இப்படி ஆயிட்ட பிற்பாடு அந்த 3 நாளில, அதாவது கர்த்தர் உயிர் தெழுகிற வரைக்கும் சீசர்களுடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? 3 நாள் நம்ம கொஞ்சம் நேரா அந்த சீசர்களுடைய மனசே போய் கொஞ்சம் பார்க்கலாம், அந்த மனநிலைமையிலேருந்து பார்க்கலாம். இப்போ கர்த்தர் இயேசு மரிச்சிட்டார், 3.5 வருஷம் ஒரு நாள் கூட அவங்க இப்படி இருந்ததில்லை, அவரை விட்டு ஒரு நாள் கூட அவரை விட்டு பிரியவே இல்லை, ஒரு நாள் கூட அவர் கூட பேசாம இருந்ததில்லை, ஒரு நாள் கூட அவருடைய வார்த்தையை கேட்காம இருந்ததில்லை. அவர் கூடயே இருந்தாங்க, அவர் கூடயே சாப்பிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பார்க்கும்போது ஒரு 3 நாள் இப்போ கர்த்தர் இயேசு கூட அவங்க இல்ல, அவரும் இவங்க கூட இல்ல. இந்த மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை இன்னைக்கு நம்மள யாராவது ரொம்ப நெருக்கமான இருந்துட்டு ஒரு வேளை கொஞ்சம் ஒரு பிரிவு ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப மனசு கஷ்டமாயிடும் இல்லைங்களா? சாப்பாடு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, தண்ணி கூட குடிக்க முடியாது, மனதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும். சரி, இதுக்கு மேல ஒருவேளை மரணம்னு ஆயிடுச்சுன்னா இன்னும் எப்படி இருக்கும்? இப்போ சீசர்கள் இது வரைக்கும் ஒருத்தர் மறிச்சு உயிர் தெழுந்தது கேள்விப்பட்டதே இல்லை. இப்போ உயிர் தெழுதல் கொடுக்கிறேன்னு சொன்னவரே இப்போ மரணத்துக்குள்ள இருக்கும்போது சீசர் மனநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுக்குள்ளீங்களா? அப்ப அந்த 3 நாள் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. சோ கிட்டத்தட்ட என்ன ஆயிட்டாங்கன்னா, கடைசியில அவங்களுடைய நம்பிக்கை முழுவதும் அற்றுப்போய் மீன் பிடிக்கிறதுக்கு மீண்டும், சரி இனிமே நம்ம வாழ்க்கை நம்ம தான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இழந்த சீசர்களாக படகு எடுத்துட்டு அவங்க கடலுக்குள்ள போறத நம்ம பாக்குறோம். சோ அது பேதுரு தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து, நம்ம போலாம், இனிமே நம்ம வாழ்க்கை நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறார். அந்த அளவுக்கு சீசர்கள் மத்தியில ஒரு நிலைமை ஆயிடுச்சு. இப்படி ஆயிட்டு பிற்பாடு சீசர்கள் அங்க 12 பேருக்குள்ள தான் இந்த மாதிரி நிலைமையில ஆயிட்டு நம்ம வசனத்துல பாக்குறோம். ஆனா கர்த்தர் கூட இருந்த ஸ்திரீகள் அவருடைய ஊழியத்துக்கு நிறைய உதவி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? சோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவி பண்ணிட்டு இருந்த ஸ்திரீகள் மத்தியில எப்படி இருந்துச்சு இந்த நிலைமை நம்ம பார்த்தோம்னா, Mark 16:1 சில வசனம் படிக்கலாம். Mark 16:1
ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் 1st நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று.
பாருங்க, இப்ப கூட இருந்த சீசர்கள் யாரும் இந்த முயற்சி எடுக்கல. ஆனா அவர் கூட இருந்த ஸ்திரீகள் என்ன பண்ணிட்டாங்க, கர்த்தரையே நினைச்சிட்டு இருந்திருக்கணும் அவங்க மூணு நாளும் இல்லைங்களா. ஆனா சீசர்கள் அவர் மூன்றாம் நாள் உயிர் தெளிவேன்னு சொல்றதெல்லாம் மறந்து போச்சு. மறந்து போச்சுன்னா என்னன்னா உண்மையிலேயே அவங்க மறக்கல, அவங்க மூளை எப்படி ஸ்தம்பிச்சு போச்சு. ஏன்னா நடந்த சம்பவங்கள்ல ஸ்திரீகள் யாரும் அப்ப கூட இல்ல, கெத்செமனே அனுபவங்கள்ல ஸ்திரீகள் கூட இல்ல, அவருடைய 12 சீசர்கள் கூட இருந்தாங்க. அப்ப உண்மையிலேயே அந்த கெத்செமனே அணுங்களை முழுவதும் அவருடைய 12 சீசர்கள் ரொம்ப ஆழமா வாங்கிட்டாங்க. ஏன்னா நம்ம மேல் வீட்டாரையிலிருந்து நம்ம எடுத்துட்டோம்னா கெத்செமனே அந்த தோட்டம் வரைக்கும் யார் தான் இருந்துட்டா, கூட ஸ்திரீகள் கூட இல்ல. அங்க அவரு பட்ட அனுபவங்கள், அவர் பேசின வார்த்தைகள்ல எல்லாமே அந்த துக்கம் ரொம்ப அதிகமாகி அவங்க தூக்கத்துல போனது, அந்த அளவுக்கு மனசு அவங்களுக்குள்ள பாதிப்பாயிடுச்சு. ஆனா ஸ்திரீகள் அப்ப கூட இல்ல. ஆனா அவருடைய 12 சீசர்கள் அதனால அவருடைய மூளையெல்லாம் ஸ்தம்பிச்சுட்டாயிட்டு கடைசியில ஒரு நம்பிக்கையற்றவங்களாக அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா ஸ்திரீகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மூன்று நாள் கழிச்சு அவர் உயிர் தெளிவாருன்னா பேசிட்டு இருந்தாலும் அவங்க மைண்ட்ல இருக்குது. ஆனா அவங்க உண்மையிலேயே அவர் உயிர் தெளிந்திருப்பாருன்னு நினைச்சு பார்க்க போகல. அவங்க எதுக்கு தான் போறாங்க பாருங்க, அந்த வசனம் பாருங்க, படிங்க.
வர்க்கமிடும்படி கல்லறையில் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறின் இடத்தில் வந்து ஓய்வு நாள் ஆன பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி.
இப்ப எந்த சிந்தையில தான் ஓடுறாங்க அவங்க,
வர்க்கம் கொடுக்கல.
ஓயருடைய சரீரம் மூணு நாள் ஆச்சு, கொஞ்சம் வாசனை அந்த திரவியங்களை அவருடைய சரீரத்தின் மேல போடலாம், அந்த ஒரு சிந்தையில தான் ஸ்திரீகள் ஓடுறாங்க. ஆனா கர்த்தரேசு மூன்றாம் நாள்ல உயிர் தெழுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப சீசலுடைய மனசுல எந்த அளவுக்கு தான் இருந்திருக்கப்போ, அவர் கூட இருந்தவங்க எல்லாருடைய மனதிலையும் ரொம்ப பெரிய அளவுல ஒரு நம்பிக்கையோட அவங்க காத்திருந்தது போல அங்க இல்ல. ஆனா அவருடைய வார்த்தைகள்லாம் தெரியும், ஆனா காத்திருந்தது போல அங்க நமக்கு வசனங்கள் இல்ல. அப்போ ஸ்திரீகள் கூட அவருக்கு அங்க கர்த்தரேசனுடைய அந்த சரீரத்துக்கு அங்க வாசனை திரவியங்களை போடணும்னு தான் அங்க போறாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள கர்த்தரை குறிச்சு ஒரு நம்பிக்கை எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு தெரியாது. ஆனா வசனம் நம்ம மத்தேயு 28 அதிகாரம் வரலாம், 5 படிக்கலாம். மத்தேயு 28:5 இருந்து,
தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர்
எப்படி இருந்திருக்கும், இந்த ஸ்திரீகள் போயிட்டாங்க வாசனை திரவியம் அவருடைய சரீரத்துக்கு கொடுக்கலா போடலான்னு சொல்லி ஓடும்போது, ஆனா அங்க கல்லெல்லாம் புரட்டப்பட்டிருக்குது. நேரம் அந்த ஒரு கல்லறையை பார்க்கும்போது அவருடைய மனசு எப்படி இருந்திருக்கும், ரொம்ப மனசு வேதனையாயிருக்கும். ஏன்னா ஐயோ கர்த்தருடைய சரீரத்தை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இது சம்பவம் நடந்துச்சு இல்லைங்களா. ஏன்னா தோட்டக்காரன் போல கர்த்தரே அங்க வந்து பேசும்போது அப்ப அந்த அம்மா என்ன நினைச்சிட்டாங்க, யாரோ சரீரத்தை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னே சொல்லி அங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் பேசிட்டு இருக்கதை நம்ம பாக்குறோம். அப்ப எந்த அளவுக்கு அந்த வேதனை இருக்குது பாருங்க. அட்லீஸ்ட் அந்த சரீரமாவது இருந்திருந்தா சந்தோஷமாகும், அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க கர்த்தர் மேல. ஆனா அவர் உயிர் தெழுவார் என்ற அந்த வாக்குத்தம் அவங்களுக்குள்ள அவ்வளவாக உள்ள போகவே இல்லை. ஆனா இப்போ தூதர்கள் சொல்றாங்க, அவர் உயிர் தெழுந்துட்டார், நீங்க போய் பாருங்க. நீங்க பார்த்துட்டு நேரம் யாருக்கு போய் சொல்லுங்க, அவருடைய சீசர்களுக்கு போய் சொல்லுங்கன்னு சொல்லும் போது இப்ப அதை எப்படி போய் பாக்குறாங்கன்னா 8 படிக்கலாம்.
அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும்
பாருங்க எப்படி போயிருக்கிறாங்க அந்த கல்லறைக்குள்ள பாக்குறதுக்கு. அந்த சம்பவம் அவங்களுக்கு கேட்கும் போது ரொம்ப ஒரு பயமும் ஆயிருக்குது. இப்போ கர்த்தர் குறிச்சு அவங்களை முன்ன மாதிரி அவங்க பாக்கல, அவங்க மனசு அப்படி இல்ல. முன்ன அவங்க அவர் கூட இருக்கும் போது ரொம்ப யதார்த்தமா அவர் கூட பேசுறது பழகறதெல்லாம் இருந்திருக்கும். ஆனா இப்போ அவர் உயிர் தெழுந்துட்டார், அவர் இல்லைன்னா முதல்ல ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை அவங்க கேள்விப்படுறாங்க. அது தங்களுடைய ஆண்டவர் அப்படி ஆயிட்டாருனா எப்படி இருக்கும் அவங்களுக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷத்துல. அதுதான் அந்த வார்த்தை மகா சந்தோஷமாய் உள்ள ஓடி பாருங்க வசனம் பாச்சு முடிங்க.
அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள்.
எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க, முதல் முதல்ல இப்படி சிந்திக்கும் போது இப்போ கர்த்தர் உயிர் தெழுந்துட்டான்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷம் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் அவங்க மனசுல என்ன யோசனை வந்திருக்கும்? கர்த்தர் உயிர் தெழுந்துட்டாருன்னு அந்த தூதன் சொல்லும் போது இப்ப உண்மையிலேயே அந்த ஸ்திரீகளுடைய மனசுல என்ன யோசனை ஓடி இருக்கும்? ஒரு பெரிய சந்தோஷம், அவரை பார்க்கணும்னு ஒரு பெரிய சந்தோஷம். ஆனா உண்மையிலேயே அவர் எப்படிப்பட்ட நிலையில உயிர் தெழுந்தார் அதெல்லாம் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அப்ப உயிர் தெழுந்துட்டார்னு சொல்லும் போது உண்மையிலேயே அந்த ஸ்திரீகளை எப்படித்தான் யோசிச்சுக்கணும் மனசுல? அவர் முன்ன எப்படி இருந்தாரோ அந்த நிலையில இப்போ மீண்டும் வந்திருப்பார், அப்படித்தான் அவங்க யோசிச்சுக்கணும். அந்த ஒரு மகிமையுள்ள சரீரத்துல ஆவியில அவர் உயிர் தெழுந்துட்டார் அதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதை பத்தி அந்த அறிவும் அவங்களுக்கு அப்ப இல்ல. அப்போ அந்த சந்தோஷத்துல அவங்க ஓடுறாங்க. அப்ப கர்த்தர் கண்டிப்பா எங்க போயிட்டுக்கணும்? அவர் எங்க போயிட்டுக்கணும்? நேரா சீசர்களை பாக்குறதுக்கு அவரு போயிருக்கணும். கால்நடைய போனாரோ இல்ல கழுதின் மேல போனாரா, எப்படி போனாரு, இதெல்லாம் அவங்க எப்படியே நான் யோசிச்சுட்டு நினைச்சு பாருங்க. ஏன்னா அந்த வார்த்தை கேட்டது அவங்க சும்மா இருந்திருக்க மாட்டாங்க. மிகப்பெரிய சந்தோஷம் அவங்களுக்குள்ள ஆயிருக்கும். அப்போ என்னென்னமோ கற்பனை ஓட 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 சீசர்களை பாக்குறதுக்கு அவங்க ஓடும் போது அவ்வளோ கற்பனையில ஓடிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப சீசர்ல போயிட்டு அந்த சந்தோஷத்தை சொல்லும் போது எப்படி இருந்திருக்கும் அவங்களுடைய மனசு, இல்லைங்களா? அப்போ இது முதல் முதல்ல அங்க ஸ்திரீகளுக்கு தான் கர்த்தர் அவருடைய அந்த உயிர்த்தெழுதலை குறித்து அங்க வெளிப்படுத்திருக்கிறத நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் இவங்க மற்ற சீசனுக்கு போயிட்டு அறிவிக்க ஓடுறாங்க. பாருங்க யோவான் 20 எப்படி அறிவிக்கிறாங்க பாருங்க. முதல் 2 யோவான் 20.
வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்துக்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவனிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறை இருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார்.
இது வந்து நமக்கு தெரியாது. ஆனா முன்னாடி நம்ம பார்க்கும் போது மூணு பேர் வந்தாங்க இல்லைங்களா? அந்த மூணு பேர் நம்ம மறுபடி வாசிக்கலாம்.
அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அந்த கல் அது தள்ளப்பட்டு இருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீசரிடத்துக்கும் பேதுருவிடத்துக்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார்.
பாருங்க இங்க சம்பவங்கள் இங்க மார்க்குக்கும் லூக்காவுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது போல இருக்கு, இல்லைங்களா? ஏன்னா மூணு பேர் முதல்ல வராங்க, மகதலேனா மரியாள், அப்புறம் இயேசுன் தாயாகிய மரியாள், சலோமே வராங்க. அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு முதல்ல அந்த தூதன் காட்சி கொடுத்து மற்ற விஷயங்களை அங்க சொல்றார், கர்த்தருடைய உயிர் தெழுதல் குறிச்சு. ஆனா இங்க லூக்கால பார்க்கும்போது லூக்கால எப்படி இருக்கு, அவங்க அதிக இருட்டோட எந்திரிச்சு அங்க வந்துருக்காங்க. அப்ப எந்திரிச்சு வந்துட்டு அங்க பார்க்கும்போது கர்த்தருடைய சரீரத்தை அங்க காணல. அப்ப மீண்டும் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, ஓடி போய் பேதுருக்கிட்டையும் யோவான் கிட்டையும் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப மறுபடியும் என்ன ஆயிடுக்குது, அவர்கள் எல்லாம் ஒருமித்து ஓடி வராங்க. பட் சம்பவங்கள் இப்படி இருக்கட்டும், ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, பாருங்க இப்ப ஸ்திரீகளுக்கு கர்த்தர் இயேசு முதல்ல இந்த உயிர் தெழுதலை குறிச்சு அங்க சொல்றாரு. அப்ப ஸ்திரீகள் அங்க கர்த்தருடைய சீசர்களுக்கு இத சொல்றதுக்காக ஓடுறாங்க. ஆனா இவங்க எதை மறந்துட்டாங்க அப்படின்னா, தேவன் அவங்களுக்கு கர்த்தர் மூலமா சொல்லிட்ட ஒரு முக்கியமான வார்த்தையை மறந்துருக்காங்க. அது என்னன்னா, கர்த்தருடைய உயிர் தெழுதலை குறிச்சு நீங்க வசனம் யோவான் 20:9
அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்று வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள்.
இன்னும் அறியாதிருந்தார்கள். பாருங்க அந்த வேத வாக்கியம் அவங்க என்ன ஆயிடுச்சு, இப்போ அவங்க மைண்ட்ல இருந்து அந்த சோதனை அந்த நேரத்தில் எல்லாம் போயிடுச்சு. ரொம்ப பயந்ததுனால அவங்களுக்கு ஒண்ணுமே காணாம போயிடுச்சு. ஆனா அந்த வேத வாக்கியம் அங்க நிறைவேறத்தக்கதாக அங்க கர்த்தரேசும் அங்க உயிர்த்தெழுந்து நம்ம பாக்குறோம். சரி, இப்படி மற்றவர்களுக்கு அதை அறிவிக்கிறதுக்காக போயிட்டு அங்க ஸ்திரீகள் அறிவிக்கும் போது அதை கேட்ட அவருடைய சீசர்கள் முதல்ல என்ன பண்ணல, உடனே ஒரு நம்பிக்கை வரல. பாருங்க இப்ப பேதுரு என்ன பண்றாரு அப்படின்னா, கேட்டுட்டு ரொம்ப ஆச்சரியம் அவருக்கு. ஆச்சரியத்துல முதல்ல கர்த்தர் இயேசு அந்த கல்லறை பாக்குறதுக்கு ஓடுறார். ஓடி உள்ள பார்க்கும் போது அங்க கர்த்தருடைய சரீரத்தை அங்க காணும். இப்ப பேதுருக்குள்ள என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ஒரு ஒரு சந்தோஷம், அதே சமயத்துல ஒரு கலக்கம் கூட ஆயிருக்குது. கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுந்துட்டார், ஆனா அவருடைய சரீரத்தை இங்க காணோம், அவர் எங்க போனார், இப்படி எல்லாம் நிறைய அவர் யோசிச்சுட்டுக்கணும். பாருங்க இன்னும் சில வசனங்கள் படிக்கலாம். லூக்கா 24 22 வசனம், 23 வசனம்.
ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையின் இடத்துக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவ தூதர் தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள்.
பிரமிக்க பண்ணினார்கள், அந்த வார்த்தை அவங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாயிடுச்சு. அதை கேட்கும் போது பாருங்க, இப்படி கேட்டுட்டு அவங்க போய் மற்றவர்களுக்கு அப்படியே அந்த ஒரு ஒரு விஷயத்தையும் அறிவிச்சு எப்படியோ கர்த்தர் உயிர்த்தெழுந்த விஷயத்த எல்லாருக்கும், அவருடைய சீசர்கள் அப்படியே அவரை சார்ந்தவங்க அனைவருக்கும் அப்படியே அந்த விஷயம் போயிடுச்சு. இப்படி போட்ட பிற்பாடு ஆனா கர்த்தர் எங்கேன்னு தெரியல, அவர் உயிர்த்தெழுந்துட்டார் அப்படிங்கறத இப்ப தெரிஞ்சிட்டாங்க. ஆனா அவர் உயிர்த்தெழுந்துட்டார்னா எங்க போனார், யாருக்கும் எதுவும் தெரியல. ஒருவேளை நம்மள பாக்குறதுக்காக எங்கேயாவது வந்திருப்பாரா அப்படி எல்லாம் அவங்க யோசனையில் இருக்கிறாங்க. அப்ப எல்லாம் ஒரு இடத்துல அங்க கூடி வரும்போது தான், கூடி இருக்கும் போது தான் கர்த்தர் இப்போ அந்த பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எல்லாருக்கும் அங்க ஒட்டுமொத்தமா காட்சி கொடுக்கிறார். அப்ப ஒட்டுமொத்தமா அங்க காட்சி கொடுக்கும் போது சீசர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை ஆயிடுச்சு, யாரும் எதுவும் அங்க கேட்கல. அப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசுறாரு, திடீர்னு காணாம போயிடாரு, பேசிட்டு அதுக்கப்புறம் காணாம போயிடாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒண்ணுமே காணோம். இப்போ சீசர்கள் மறுபடியும் என்ன ஆயிட்டாங்க, உயிர்த்தெழுந்து வந்தாரு, மறுபடியும் எங்க போனாரு, மறுபடியும் எந்த ஒரு பதிலுமே இல்ல, மறுபடியும் பேசவே இல்லை, எதுவும் சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்புல என்னதான் இருந்துச்சு, ராஜ்யத்தை ஸ்தாபிச்சு அவங்க சிங்காசனத்துல உட்காரணும். இப்ப அவர் உயிர்த்தெழுந்தாருங்கிற ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருந்தாலும் அவங்க அவர்கிட்ட என்னதான் இப்ப எதிர்பார்த்துட்டு நிக்கிறாங்க. அவர் உயிரோட வந்தது பெரிய விஷயமா இருந்தாலும் அதை காட்டிலும் அவரு ராஜ்யத்தை பத்தி ஏதாவது பேசணும், அதை ஸ்தாபிக்கிறத பத்தி, அதுல ஏதாவது அதை பத்தி ஏதாவது பேசணும், அதுதான் அவங்களுக்கு பெரிய சந்தோஷமே இருந்துச்சு. அதை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, கண்டிப்பா எதிர்பார்த்திருக்கணும். ஆனா ஒண்ணுமே அங்க கர்த்தரேசு அதை பத்தி பேசவே இல்லை, திடீர்னு காணாம போயிடுறாரு. சோ இப்படி 11 முறை அங்க சீசர்களுக்கு கர்த்தரேசு காட்சி கொடுத்தார் என்று நம்ம வந்து பாக்குறோம். சோ இப்படி ஒரு ஒரு முறை காட்சி கொடுக்கிறாரு, ஏதாவது சொல்றாரு, ஏதாவது ஒண்ணு செய்யறாரு, அப்புறம் அங்க இருந்து அவங்க மத்தியில இருந்து காணாம போயிடுவார். சோ இப்படி தொடர்ந்து அங்க நடந்துட்டே இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்கும்போது எமாவூருக்கு போற வழியில ஒரு ரெண்டு பேர் பேசிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. பாருங்க இப்போ இஸ்ரேல மற்றவங்க எல்லாம் யார் யார் இதை பத்தி பேசினாங்கன்னு தெரியாது, ஆனா உண்மையிலேயே அவர் கூட இருந்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப ஆழமா அதை குறித்து சிந்திச்சுட்டே இருந்திருக்கிறாங்க. அப்ப கர்த்தருடைய அந்த மரணம், அவருடைய பாடு, சோ இதெல்லாம் குறித்து அங்க ரெண்டு பேரும் வழியில எம்மாவூருக்கு போகும்போது பேசிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பாருங்க வசனம் லூக்கா 24 அதிகாரம் 13 வாசிக்கலாம்.
அன்றைய தினமே அவர்களில் ரெண்டு பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவூ என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக்
கொண்டிருக்கிறார்கள். விஷயம் பார்க்கும் போது உயிர்த்தெழுதல் பத்தி அங்க இருக்குது. அப்ப அன்றைய தினமே சொல்லும் போது அப்ப அவங்க எதை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து. அப்போ கர்த்தர் இயேசு பாடுபடுறது, அவர் மறிக்கிறது, அதுக்கப்புறம் 3 நாள்ல உயிர்த்தெழுறது, இதெல்லாம் சீசர்கள் பேசிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் இவங்க ரெண்டு பேரு அவங்க கேட்டு இருந்திருக்காங்க. இவங்க யாருன்னு தெரியல, இந்த ரெண்டு பேர் ஆனா கேட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்ப கேட்டுட்டு இருந்துட்டு எமாவூருக்கு போற வழியில இவங்க ரெண்டு பேர் பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்ப பேசிட்டு போயிட்டு இருக்கும் போது பாருங்க அவங்களுடைய மனசு எந்த அளவுக்கு இருக்குன்னா, தொடர்ந்து வாசிங்க.
இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டு இருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாத படிக்க அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்ன என்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளேயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாத படிக்கு நீ அந்நியராய் இருக்கிறீரோ.
பாருங்க, இப்படியே சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. பாருங்க, இந்த மூணு சம்பவத்தையும் அவங்க மாறி மாறி பேசிட்டு போறாங்க. என்ன மாதிரி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. அவங்க வழியில முழுக்க அதே சிந்தை தான். எந்த லெவலுக்கு பேசிருக்கிறாருன்னா, உயிர் திறந்துட்டாரு ஆனா கல்லறையில காணா, எங்க போனாரு அவரு? பாருங்க, அவர் மறிச்சது இப்போ அவங்களுக்கு பெரிய விஷயமா தோணல. பெரிய விஷயமா தோணலன்னா இப்ப அந்த கவலையெல்லாம் போய் இப்ப எந்த கவலையும் அவங்களுக்கு சூழ்ந்துருச்சு. ஆனா உயிர் திறந்துட்டாரு சொல்றாங்க, ஆனா அவர் கல்லறையில காணமே எங்க போயிட்டாரு? வசனம் நீங்க இன்னும் 23வது வசனம் படிங்க.
அவருடைய
22 படிங்க.
ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறை நடத்துக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள்.
பாருங்க, எல்லாம் ரொம்ப பிரமிப்பாயிடுச்சு, ஆனா கர்த்தர் மாத்திரம் இவங்க பார்க்கவே இல்லை இன்னும். அதுதான் அவங்களுக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. இப்படியே அவங்க போற வழியில ரொம்ப சந்தோஷமா, அதே சமயத்துல ஒரு துக்கமா, அவரை பார்க்க முடியலங்கிற ஒரு பெரிய வருத்தத்தில் அவங்க பேசிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப பேசிட்டு போயிட்டு இருக்கும் போது, ஆனா இது இந்த ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள எந்த லெவல், அந்த அதாவது அவர் உயிர் தெழுந்திருப்பார், அவரை இன்னும் பார்க்கல, ஆனா அவர் உயிர் தெழுந்திருப்பார் நம்பிக்கை அவங்களுடைய மனசுக்குள்ள இருக்கு. அப்ப எந்த ஒரு சம்பவம் அவங்களுக்குள்ள இந்த விசுவாசத்தை உறுதி பண்ணி எடுக்கணும். ஆனா கர்த்தரேசவும் பார்க்கல, தூதன் சொன்னாரு அவருடைய சரீரத்தை காணோம், அவ்வளவுதான். ஆனா இது வரைக்கும் அவங்க கர்த்தரை பார்க்கல. தோட்டக்காரன் போல முதல்ல பார்த்தாங்க, ஆனா உடனடியே மற்றவங்களுக்கு அந்த சம்பவம் அங்க பாஸ் ஆயிருக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒருத்தருக்கு ஒருத்தர் போய் சேர்றதுக்கு கண்டிப்பா என்ன எடுக்கணும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். இன்னைக்குனா நம்ம என்ன பண்ணிடலாம், உடனே ஒரு போன் அடிச்சு இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாருக்கும் விஷயத்தை நம்ம உடனே சொல்லிட முடியும். ஆனா அன்னைக்கு அப்படியே இல்ல. அப்ப அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அப்ப அவர் உயிர் தெழுந்துட்டான்னு சொல்றாங்க, ஆனா யாரும் என்ன ஆகல, இன்னும் பார்த்ததாகவே காணமே எங்க போயிட்டாரோ தெரியல. இசை இப்படி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் போயிட்டு இருக்கு, ஆனா ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள இருக்கு, கண்டிப்பா அவர் உயிர் தெழுந்திருக்கணும். இப்ப எதன் அடிப்படையில் அவங்க அந்த ஒரு விசுவாசம் தங்களுக்குள்ள வச்சிருக்கணும்? இப்ப யோவான் 2வது அதிகாரத்தில் நம்ம படிக்கலாம். யோவான் 2வது அதிகாரம் 19வது படிங்க. 19வது 22 வசனம்.
இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார்.
பாருங்க, இது ஒருவேளை அவங்க என்ன யோசிச்சிருக்கணும், இங்க ரசல் இந்த ஒரு வார்த்தை இங்க கோட் பண்றாரு, இந்த வசனம் கொடுத்து. ஒருவேளை அவங்களுக்குள்ள இந்த வசனத்தின் அடிப்படையில கூட இந்த அம்மா ஊருக்கு போகும்போது அவரை பார்க்கலனாலும் அந்த விசுவாசத்துல அவங்க போயிருக்கணும் சொல்லிட்டு ஒரு கோட் பண்றாரு இந்த வசனத்தை. அப்போ ஒருவேளை அவங்க கண்டிப்பா அந்த ஒரு விசுவாசத்துக்குள்ள கூட அவங்க யோசிச்சு போயிருந்திருக்கலாம். சோ இப்படியே அவங்க போயிட்டு இருக்காங்க. மீண்டும் கர்த்தர் அவங்களுக்கு இப்போ வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். பாருங்க, லூக்கா 24வது அதிகாரத்தில் 36 படிக்கலாம்.
இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி.
பாருங்க, இப்பதான் என்ன பண்றாங்க, முதல் முறையா அங்க பார்த்தோம் இங்க பார்த்தோம், அங்க ஸ்திரீகள் இப்படி எல்லாம் ஒரு சம்பவங்கள்லாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். கண்டிப்பா அவரு எல்லாருக்கும் முன்னாடி அவர் காட்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்திரீகள் ஓரளவுக்கு வந்து அங்க சீசர்கள் கிட்ட அந்த சம்பவங்கள்லாம் பயந்துருக்கலாம். அப்ப பயந்துட்டு பிற்பாடு இப்பதான் எல்லாரும் ஒரு இடத்துல கூடியிருக்கிறாங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு நல்லா ஞாபகம் வரிச்சு. நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, ஒரு இடத்துல கூடி வாங்கன்னு சொல்லியிருந்தார். அதெல்லாம் அவங்க மைண்ட்ல வச்சுட்டு கூடி வந்திருக்கிறாங்க. கூடி வந்திருக்கும் போது இப்போ கர்த்தர் அவங்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அந்த காட்சியை பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்க எதிர்பார்த்தது எப்படி இருந்திருக்கணும், பயந்துட்டாங்க கலங்கிட்டாங்கன்னா அப்ப அவங்க எதிர்பார்ப்பு எப்படி இருந்திருக்கணும், வேற மாதிரி இருந்திருக்குது அந்த எதிர்பார்ப்பு. எப்படி இருந்திருந்தாரோ பாருங்க, அந்த 3.5 வருஷத்துல அவங்க கூட எப்படி இருந்தாரோ அது போலவே அவர் இருப்பாரு, எந்திரிச்சு வந்திருப்பாரு, அப்படித்தான் அவங்க நினைச்சிட்டு கற்பனையில இருந்திருக்கணும். ஒருவேளை இப்படித்தான் வருவாரா, இதே மாதிரி இருக்குமா, முடி டிரெஸ் எல்லாம் இப்படியே அவங்க யோசிச்சுட்டு இருந்திருக்கணும். அப்புறம் கையில கைய காலெல்லாம் காயம்ல ஆயிருந்துச்சு, அடியெல்லாம் வாங்கியிருந்தாரு, அதெல்லாம் புண்ணெல்லாம் எப்படி ஆறி, இப்படி எல்லாம் நிறைய கற்பனை போயிட்டு இல்லைங்களா, எப்படி எல்லாம் இருந்திருக்கும். அப்போ இப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போது இப்ப திடீர்னு கர்த்தர் அவங்க முன்னாடி தோணுன்னா அவங்களுக்கு எப்படி ஆயிடும், அவங்க எதிர்பார்ப்புக்கு மாறாக ஒரு உருவத்தை இப்ப பாக்குறாங்க, அவங்களால அது ஜீர்ணிக்க முடியல, ஒரு திடீர்னு அப்படியே ஒரு கலங்க மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. அப்ப கர்த்தர் அவங்களுடைய இருதயத்தை சாந்தம் பண்றார், நீங்க கலங்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சில நம்பிக்கையான வார்த்தைகளை அவங்க மத்தியில் அங்க சொல்றாரு. எந்த அளவுக்கு சொல்றாருன்னா பாருங்க, சில வசனங்கள் கீழே படிக்கலாம்.
நான் தான் என்று அறியும்படிக்கு என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாமிசமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார்.
பாருங்க, நல்லா பாருங்க, நீங்க என்னுடைய கையில பாருங்க, கால் பாருங்க, எல்லாம் எவ்வளவு காயம், இந்த ஆணி அடிச்சது காயெல்லாம் பாருங்க சொல்லிட்டு இப்போ சீசர்களுக்கு அவங்களுடைய மனசுல இருக்கிற அந்த சந்தேகத்தை தீர்க்கும் வகையில அவங்களுக்கு காமிக்கிறார். ஆனாலும் இப்போ அவங்களால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல, இன்னும் மேல ஒரு படி போய் எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய சந்தோஷம் அவங்களுக்குள்ள ஆயிடுச்சு. கர்த்தர் ஏன்னா மூணு நாள் காணோம், எவ்வளவு மனசு அவங்களுக்குள்ள துக்கம் பாரம் இருந்திருக்கும், திடீர்னு அவரு முன்னாடி நிக்கும் போது மிகப்பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் அவங்களால என்ன பண்ண முடியல, இன்னும் அந்த நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த நார்மல் மைண்டுக்கு இன்னும் அவங்க வரவே இல்லை, அந்த சாதாரண நிலைக்கு அவங்க இன்னும் வரவே இல்லை, அவங்க அப்படியே ஸ்தம்பிச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க கர்த்தருடைய அந்த சரீரத்தை பார்த்துட்டு. பாருங்க கீழே இன்னும் வசனம் படிக்கலாம், 41.
ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகிறார்கள்.
பாருங்க, சந்தோஷத்தினால விசுவாசம் போயிடுச்சு, ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு அவங்களுக்கு, ஆனா பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு. சரி, இப்ப அவங்களுடைய மனசு புரிஞ்சுட்டு இப்ப கர்த்தர் மறுபடியும் ஒரு முயற்சி எடுக்கிறார், சரி இவங்களுக்கு நம்மளை என்ன இன்னும் நான் எப்படி காண்பிச்சா இவங்களுடைய மனசு அங்க புரியும்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்தும் வகையில இப்ப அவர் என்ன செய்யறாரு பாருங்க.
புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவரிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்தை.
போதும், இப்ப கர்த்தர் அதை வாங்கி என்ன பண்றாரு, புசிக்கிறாரு. இப்ப புசிக்கும் போது எப்படி இருந்திருக்கும், கர்த்தர் அவங்க கிட்ட வாங்கி அதை சாப்பிடும் போது அவங்க கர்த்தர் அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க இல்லைங்களா, யார் கண்ணும் கொஞ்சம் கூட அங்க சைட்ல போயிருக்கவே போயிருக்காரு. அவர் வாங்குறது, அவர் அது பிட்டு அதை இப்படி சாப்பிடுறது, சோ இதெல்லாம் அவங்க மைண்ட்ல நல்லா பதிவாயிருந்துச்சு. அந்த 3.5 வருஷத்துல அவருடைய ஒரு ஒரு இன்ச் பை இன்ச் செயல்பாடுகள் எல்லாம் அவங்க மைண்ட்ல நல்லா பதிவாயிருந்துச்சு. இப்ப கர்த்தர் அதை வாங்குறது, அதை சாப்பிடறதுக்கு அவர் எடுக்கும் போது எல்லாம் அவங்க அப்படியே இப்படி பார்த்துட்டே இருந்திருக்கணும். பார்க்க பார்க்க இப்ப அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, ஓ இது உண்மையிலேயே நம்ம ஆண்டவர் தான், கிளியரா இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. சரி, இனிமே நமக்கு சந்தேகத்துக்கு அவசியமே இல்லை, நம்ம ஆண்டவர் தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் உட்கார வச்சு ஒரு அருமையான ஒரு பாடம் அவங்களுக்கு எடுக்கிறார். மோசேயினுடைய தீர்க்க தரிசனத்தில் அவரை பத்தி என்னவெல்லாம் எழுதிருந்தோ அதெல்லாம் அவங்களுக்கு அழகாக விளக்கி காமிக்கிறார். இப்போ காமிக்க காமிக்க அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், பயங்கர சந்தோஷம் இருக்கும். கர்த்தர் என்ன இப்பதான் அவங்க கிட்ட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றார், அவங்க கிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க கிட்ட சத்தியம் குறிச்சு பேசுறது, அந்த தீர்க்க தரிசனத்துல அவரை பத்தி இருக்கிற எல்லா விஷயங்களையும் அவர்கிட்ட பேசுறது. சோ இப்பதான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு இருக்கு. அப்போ அவரு மறைக்கணும், 3 நாள்ல உயிர் தேடணும், இருக்கிற அத்தனை தீர்க்க தரிசனங்களையும் குறிச்சு அங்க மோசேயின் மூலம் சொல்லப்பட்டத அங்க பேசிட்டு இருக்கிறாரு சீசர்கள் கிட்ட. பாருங்க, இது நம்ம என்ன கவனிக்கலாம்னா, கர்த்தர் அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துறதுக்கு எப்படி வேணா வெளிப்படுத்தலாம், 11 முறை அங்க அவர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். ஆனா எத்தனை நாள் எடுத்துக்கிட்டார் அவங்களுக்கு, 40 நாள் எடுத்திருக்கிறார். 40 நாளில 11 முறை தான் காட்சியே கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரே நாள்ல எத்தனை முறை கொடுத்தார் அதெல்லாம் நமக்கு தெரியல, ஆனா 40 நாள்ல 11 முறை காட்சி கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு ஒரு காட்சிக்கும் கண்டிப்பா சில நாட்கள் ஒரு இடைவெளி அங்க இருந்திருக்கணும். ஏன் கர்த்தர் இப்படி எல்லாம் செய்யணும், ஒரு நாள் முழுக்க நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ கர்த்தர் உயிர் தெழுந்துட்டாருங்கிற அந்த சம்பவம் எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும் சீஷர்களுக்கு. அப்ப ஒரு மணி கணக்கில் அங்க ஒரு நாள் முழுக்க அங்க சீசர்களை உட்கார வச்சு அவங்க கிட்ட மூன்றரை வருஷத்துல எப்படி பேசிட்டு இருந்தாரோ அதே போல பேசிட்டு இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? சீசர்களுக்கு என்ன நம்பிக்கை வந்திருக்கும், எவ்வளவு தைரியம் ஆயிருப்பாங்க. அவங்க மீண்டும் நான் கடலுக்கு மீன் பிடிக்க போறோம்னு பேதுரு போயிருக்க மாட்டாரு. பாருங்க இதெல்லாம் எவ்வளவு தவிர்க்கப்பட்டிருக்கும் இல்லைங்களா. அப்ப ஒரு வாரம் நாளும் ஒரு வாரம் அளவும் அவங்க ஒரு கூட இருந்து இரவும் பகலும், ஏன்னா யாருக்கும் தெரியாது, அப்படியே அவர் கூட இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா உயிர் தெளிந்தது இவங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். பாருங்க இப்படி எல்லாம் செய்திருந்தா இப்ப சீசர்கள் என்ன ஆயிருப்பாங்க, எவ்வளவு பலமாயிருப்பாங்க இல்லைங்களா. ஆனா கர்த்தர் அப்படி எல்லாம் செய்யவே இல்லை. திடீர்னு வராரு, கொஞ்ச நேரம் இருக்கிறாரு, அப்புறம் திடீர்னு காணாம போயிட்டார். சரி, இப்படியே 11 முறை அங்க தொடர்ந்து அங்க செய்துட்டே இருக்கிறார். அப்ப செய்துட்டு இருக்கும் போது இப்ப சீசர்கள் மனசு என்ன ஆயிருக்கும், திடீர்னு வராரு, கொஞ்ச நாள் காணும், அப்புறம் திடீர்னு வராரு, கொஞ்ச நாள் காணும். இப்படி இருக்கும்போது இப்ப சீசர்களுடைய மனநிலை என்ன ஆயிருக்கும், எப்ப வருவார், எப்ப வருவார், அவர் வந்த நேரமெல்லாம் மைண்ட்ல வச்சிருப்பாங்க. இப்ப வருவாரா, இந்த நேரத்துக்கு வருவாரா, இல்ல இந்த நாள்ல வருவாரா, ஏன்னா அதிகமா எந்த நாள் அவங்க காட்சி கொடுத்திருக்கிறாரு அவங்களுக்கு, வாரத்தின் முதல் நாள்ல அங்க காட்சி கொடுத்திருக்கிறார் அதிகபட்சம். அப்போ சீசனுடைய மனசுல என்ன இருக்கும், அந்த வாரத்தின் முதல் நாள் நான் ரொம்ப சந்தோஷம் இருக்கும், எல்லா எவ்வளவு நேரம் நல்லா டயர்டா இருந்திருந்தாலும் எல்லாம் சந்தோஷமா எந்திரிச்சு அவர் வருவாருன்னு சொல்லிட்டு வருகைக்காக காத்துட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு வருவார், ஏன்னா கொஞ்ச நேரம் தான் இருப்பாரு, பேசிட்டு அப்புறம் மறுபடியும் காணாம போயிடுவார். சோ இப்படி ரொம்ப ஆர்வம் அவங்களுக்குள்ள இப்ப அதிகமா இருக்கணும். சோ இப்போ கர்த்தர் ஏன் அதை செய்துட்டாருன்னா, இப்ப அவங்களுக்குள்ள ஒரு இருக்கிற அந்த ஆர்வம் ரொம்ப அதிகம் ஆகணும். நெக்ஸ்ட் கர்த்தருடைய நிலையை அவருக்கு அவங்களுக்கு காண்பிக்கணும். இப்ப அவரு எந்த நிலையினாலும் அவரால் மேற்கொள்றதுக்கோ அல்லது அவர் வல்லமையுடையவரா இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறதுக்கோ சீசர்களுக்கு அது ஒரு அருமையான வாய்ப்பு இருந்துச்சு. அதை பார்க்கறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ ஒரு முறையை காண்பிக்கும் போது சீசர் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவாங்க. அப்போ ஒரு கேப்பு ஒரு இடைவெளி இருக்கும்போது மீண்டும் அவர் குறிச்சே ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது கொஞ்ச நேரமாவது அதை குறிச்சு அவங்க பேசிட்டு இருந்திருப்பாங்க. சோ இப்படி அவங்களுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, தொடர்ந்து இப்போ இந்த 40 நாளுக்கு அப்புறம் இனிமே கர்த்தர் அவங்க கூட மாம்சத்துல இருக்க போறது இல்ல, அல்லது இனிமே அவங்க கண்ணுல பார்க்கும்படி அவங்க கூட இருக்க போறதும் இல்ல. ஆனா இந்த 40 நாள்ல தான் இப்ப கர்த்தர் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இனி 2000 வருஷ காலம் வரப்போகிற அவருடைய சரீர அங்கங்களுக்கு தான் கூடவே தான் இருக்கிறேங்கிறத காமிக்கணும். இப்போ அதுக்கு நல்ல மாடலா இங்க இவங்களுக்கு முன்னாடி அதை செஞ்சு காமிக்கிறார், 12 சீசர்களுக்கு முன்னாடி. சோ இப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சிட்டோம், இந்த ஒரு சம்பவத்தின் மூலம் கர்த்தரேசு இப்படி காண்பிக்கிறது மூலம் நம்ம என்ன புரிஞ்சிட்டோம் பாருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் கர்த்தரை விசுவாசிக்கிறோம், அவர் உயிர் தெளிந்தார் என்று விசுவாசிக்கிறோம், அவர் நமக்காக எல்லாத்தையும் செய்கிறவர் என்று நம்ம விசுவாசிக்கிறோம், அவருடைய வாக்கு தத்துவம் உண்மையான ஒரு வாக்கு தத்துவம் இருக்கு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இதெல்லாம் நம்ம இன்னைக்கு வரைக்கும் கண்ணுல பார்த்ததே இல்லை, ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லை. ஆனாலும் இந்த தீமை நெறிஞ்ச வாழ்க்கையில, இந்த உபத்திரவம் பாடு நெறிஞ்ச இந்த வாழ்க்கையில ஏதோ ஒரு நம்பிக்கையில நம்ம இது வரைக்கும் பயணிச்சுட்டே இருக்கிறோம். எந்த நம்பிக்கை, கர்த்தருடைய இந்த விதமான வார்த்தைகளினால நம்ம பலப்பட்ட ஜனங்களாக நம்ம பயணிச்சுட்டே இருக்கிறோம். ஆனாலும் நமக்குள்ள அவ்வளோ பலம் எல்லா நேரத்திலையும் இருக்கிறது இல்ல. அவருடைய மாறாத வாக்கு தத்துவம் எல்லா காலத்துக்கும் வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த மாறாத வாக்கு தத்துவங்களை உறுதியாக பிடிச்சுக்கிட்டு எல்லா நேரத்திலும் நம்ம பலம் உள்ளவர்களாக இருக்க முடியறதில்ல, நம்ம நம்பிக்கையுள்ளவர்களாக இந்த வாழ்க்கையில நம்மளால பயணிக்க முடியறதில்ல. நிறைய சோர்வுகள் நமக்கு வாழ்க்கையில நடக்கிற அநேக விதமான அனுபவங்கள்னால சோர்வுகள் ஆயிடும், நிறைய சோதனைகளால உபத்திரவங்களால நம்பிக்கையற்றவர்களா ஆயிடும். சில நேரத்துல எந்த அளவுக்கு போயிடுதுன்னா இந்த உடன்படிக்கையின் ஜீவியமே நமக்கு என்ன ஆயிடுதோ, ஒரு சில நேரத்துல ரொம்ப பாரமான மாதிரி எல்லாம் மனது போயிடும். ஆனா உண்மையிலேயே அது ரொம்ப நாளைக்கு நிலைக்கிறது இல்ல, அது கர்த்தர் அவருடைய வார்த்தைகள் மூலம் மறுபடியும் நம்மளை சரி பண்ணிடுறாரு. ஆனாலும் என்ன ஆயிடுது நமக்கு, என்ன நம்ம பலவீனர்கள் நமக்கு அப்படித்தான் ஆகும். சோ அந்த அளவுக்கு நம்ம விசுவாசம் குறைவு, சில நேரத்தில் நம்பிக்கையின்மை, இப்படி எல்லாம் நடக்குது. ஆனா இந்த சம்பவங்கள் மூலம் சீசர்களுக்கு கர்த்தர் இயேசு காண்பித்திருக்கிற இந்த சம்பவங்கள் மூலம் இன்னைக்கு நாம என்ன கற்றுக்கொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கையில, சோ அதை தான் நம்ம இப்ப சிந்திக்கணும். அப்ப கர்த்தருடைய உயிர்த்தெழுதலினால நமக்கு என்ன பெரிய ஆசீர்வாதம் இன்னைக்கு நாம கற்றுக்கொள்ள முடியும். நமக்கு நிறைய சோதனைகள், கஷ்டங்கள், பாடுகள், எல்லா உபத்திரவங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுது. கண்டிப்பா அது இல்லாமல் நம்ம ஜீவிக்கவும் முடியாது. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில் இப்ப கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக நாம் என்ன ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளவிருக்கிறோம், இல்ல என்ன ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் பாருங்க. ரொம்ப முக்கியமா நமக்கு ஒரு வார்த்தை இருக்கு, நாம் அவரோட கூட இல்ல. இது போன ஞாயிற்றுக்கிழமையோட முடிஞ்சு இப்போ வேற ஒன்னை சிந்திக்கிறதுக்கு நம்ம இப்ப உட்கார்ந்துருக்கிறோம். 2 தீமோத்தேயு 2:11 வாசிக்கலாம்.
இந்த வார்த்தை உண்மையுள்ளது, என்னவெனில் நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும்
இருப்போம். புரிஞ்சிட்டோம், அவரோட கூட நம்ம மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். ஏன் இந்த வார்த்தை அப்போஸ்தலர் பவுல் அங்க நமக்கு சொல்றார், ஏன்னா அதுக்கு கீழே தான் நீங்க பாத்தீங்கன்னா அவரோட கூட பாடுபட்டால் அப்படிங்கிற வார்த்தையை அங்க சொல்லுவார். ஆனா பாருங்க, இது நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கும்போது எந்த வார்த்தை முன்னாடி இருந்தா சரியா இருக்கிற மாதிரி இருக்கும். அவரோட கூட பாடுபட்டால், அதுக்கப்புறம் அவரோட கூட நம்ம மரணம் அடைஞ்சால் அப்படி இருந்தா நல்லா இருக்கும். ஆனா அவரோட கூட மரித்தோம் ஆனால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். அவரோட கூட நம்ம பாடுபட்டால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். பாருங்கப்பா, அவரோட கூட நம்ம மரித்தோம் ஆனால் அப்படின்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்? அவரோட கூட நம்ம மரிச்சோம்னா நமக்கு இருக்கிற ஒரு ஆசீர்வாதம், அவரு கூட நம்ம பிழைச்சிருப்போம். அப்ப அவரோட கூட மரிக்கிறது எப்ப நடக்கும்? நம்ம வாழ்க்கையில அவரோட கூட மரிக்கிறது எப்பவெல்லாம் நடக்கும், அல்லது எப்ப நடக்கும்? உடன்படிக்கையில பாருங்க, இது மாம்சீக மரணத்தை உடனே நம்ம நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். இது அனுதினமும் நம்ம என்ன ஆகணும்? அவரோட கூட சிறுவையில அறையப்பட்டுட்டே இருக்கணும், அறையப்பட்டுட்டே இருக்கணும். அவரோட கூட அனுதினமும் இது நம்ம செய்துட்டே இருக்கணும். இப்படி அனுதினமும் அவரோட கூட நம்ம மறிச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டு இருக்கு, அங்க உறுதியாயிட்டு இருக்கு. அப்போ நிச்சயமா அந்த உயிர்த்தெழுதலுக்குள்ள நம்ம வருவோம், அதாவது முதலாம் உயிர்த்தெழுதலுக்குள்ள வருவோம் என்ற அந்த நம்பிக்கையை நம்ம எப்படி நமக்குள்ள உறுதியா கொண்டு நம்ம நம்பிக்கை வைக்கலாம்னா, அவரோட கூட அனுதினமும் மறுக்கிறதின் மூலமாக என்ன பண்ணலாம்? நிச்சயமா நமக்கு ஒரு அவர் கூட உயிர்த்தெழுதல் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை நம்ம வைக்கலாம். அவர் அனுதினமும் நம்ம நம்ம வாழ்க்கையில மறிக்கிறத தொடர்ந்து அங்க செய்துட்டே இருக்கும்போது அந்த ஒரு உறுதி நமக்கு கிடைக்குது. அது ரொம்ப முக்கியமா நமக்கு கர்த்தர் அங்க வச்சிருக்கத நம்ம பாக்குறோம். இப்போ இந்த நம்பிக்கை எப்படி நம்ம பெற்றுக்கொள்றோம்னா, இன்னைக்கு அவர் உயிர்த்தெழுந்ததினால இல்லைங்களா? சோ அதுதான் முக்கியம். ஏன்னா இது குறிச்சு 1 கொரிந்தியர் 15 முழுக்க அப்போஸ்தலர் யோவான் ரொம்ப அழகாக எழுதுறார். அவருடைய உயிர்த்தெழுதல் பத்தி அவர் உயிர்த்தெழுதலனா நாங்கள் பிரசங்கம் பண்றது கூட வீணா இருக்குமே, தேவன் அவரை உயிர்த்தெழுதலே வச்சுட்டாரே சொல்லிட்டாங்க. அப்படியே கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை பத்தி, அதுல நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம் பத்தி அங்க அதிகமா பேசிட்டே வருவார் அப்போஸ்தலர் பவுல். பாருங்க, இப்ப இதெல்லாம் நமக்கு அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக கிடைக்கிற ஒரு மாபெரும் ஆசீர்வாதங்கள். ஆனா இன்னைக்கு இந்த உயிர்த்தெழுதலை குறிச்சு நம்ம அதிகமா தியானிக்கிறதுக்கு செய்யலாம். ஏன்னா அந்த முதலாம் காலகட்டத்தில் இருந்துட்ட அவருடைய சீஷர்கள் அவருடைய அவர்களுடைய பிரதானமான வேலையை எதுவா தான் இருந்துச்சு? கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறிச்சு பேசுவதே அவங்களுக்கு பிரதானமான வேலையா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பிரதானமான ஒரு சம்பவம் அவங்க வாழ்க்கையில் அவங்க பார்த்துட்டாங்க, அது அவங்களால மறைக்க முடியல. யார் அதுக்கு விரோதமா அல்லது எதிராக பேசிட்டா அவங்களால அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, அதுக்கு நாங்க சாட்சி அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப வைராக்கியமா சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இன்னைக்கு நம்ம அதே உயிர்த்தெழுதல் குறித்து நம்ம பேசலாம். ஆனா அதை விட இன்னும் ரொம்ப பெரிய விஷயம் நம்ம பேசணும்னா என்ன பேசலாம்? அவருடைய பிரசன்னமாயிருக்கிற இந்த நாள் குறிச்சு, அவருடைய உயிர்த்தெழுதலினால நமக்கு கிடைக்கிற இந்த ஆசீர்வாதம், அது எப்படித்தான் நம்ம பெற்றுக்கொள்றோம்னா அவருடைய இந்த பிரசன்னத்தின் மூலமா தான் நம்ம பெற்றுக்கொள்றோம். நாம மாத்திரம் இல்ல, இனி வரப்போகிற காலங்களில மற்ற உலகத்தின் ஜனங்களும் அதுதான் பெற்றுக்கொள்ள போறாங்க. பாருங்கப்போ கர்த்தர் இன்னைக்கு பிரசன்னமாயிருக்கிற இந்த நாளில அங்க அப்ப பெற்றிருந்த ஆசீர்வாதங்களை காட்டிலும் இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள், நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள் அது எந்த அளவுக்கு இருக்கு? இப்போ ரொம்ப அதிக அளவுல நமக்கு எங்க கர்த்தர் வச்சிருக்கிறார். எந்த அளவுக்கு முன்னத்தை காட்டிலும் இன்னைக்கு நமக்கு அவருடைய வார்த்தைகள் கிடைக்கிற விதம், இன்னைக்கு நம்ம பலமடைகிற விதம், சோ மற்ற எல்லா விஷயத்திலையும் நம்ம ஒன்னா லிஸ்ட் அவுட் பண்ணலாம். எல்லாமே மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்குது. சோ அதெல்லாம் காரணம் கர்த்தருடைய அந்த பிரசன்னமான காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பதனால தான் இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பெற்றிருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இந்த வாழ்க்கையில நமக்கு இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு மற்ற விஷயங்கள் அது பெரிய பெருசா நம்ம பேசும் அதே சமயத்துல கர்த்தருடைய பிரசன்னமா இருக்கிற இந்த நாளும் நம்ம பெருசா யோசிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏன்னா அந்த உயிர்த்தெழுதலினால இந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது. சோ கடைசியா நம்ம இப்போ மற்ற ஒரு சம்பவம் நம்ம பார்க்கலாம். யோவான் 20:24 நம்ம படிக்கலாம். மேனா பாருங்க, இப்போ கர்த்தருடைய எல்லா சீஷர்களும் அங்க கர்த்தருடைய அந்த உயிர்த்தெழுதல குறிச்சு ரொம்ப சந்தோஷமா அவங்க நல்ல மனநிலையில இருக்கும் போது ஒருத்தர் மாத்திரம் எப்படி இருக்கிறார்? அந்த அளவுக்கு அவருக்குள்ள நம்பிக்கை இல்ல. பாருங்க வசனம் நம்ம படிக்கலாம். நமக்கு யாருன்னு
தெரியும், வந்திருந்த போது 12 ஒருவனாகிய தீத்துமு எனப்பட்ட தோமா என்பவன் அவள் உடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான்.
எப்படி சொல்றீங்க? எல்லா சீசர்களும் நம்பிட்டாங்க, ஆனா இவர் மாத்திரம் என்ன பண்றாரு? எந்த அளவுக்கு சொல்றாருன்னா, அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன். எந்த அளவுக்கு இப்போ தோமா எதிர்பார்க்கிறாரு பாருங்க. அப்போ கர்த்தருடைய அந்த காயத்துல கை விடணும், விரல் விடணும், விலா எலும்புகள் அவருடைய விரல் விடணும், அப்பதான் நான் அதை நம்புவேன். இப்போ தோமா இப்படி சொல்றாருன்னா, இப்ப அவருடைய மனசுல கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் குறிச்சு அவர் எப்படித்தான் வச்சிருக்கிறார்? நம்பிக்கை இல்லாம இருக்கிறது ஒண்ணு இருக்கு, ஆனா அந்த உயிர்த்தெழுந்த சரீரம் எப்படி இருக்கும்னு அவரு நம்பிட்டு இருக்கிறார் மனசுல. ஒரு கற்பனை, எவ்வளவு அடி வாங்கினார் அவரு, எவ்வளவு பெரிய ஆணி அவருடைய கைகள்ல ஏறிச்சு வீட்டு எப்படி விழாவில் குத்துனாங்க, அப்ப அதெல்லாம் எவ்வளவு பெரிய காயம், 3 அது என்ன ஆயிருக்கும், கம்ப்ளீட்டா இல்லாம போயிருக்குமா? இல்ல, காயம் இருக்கும், எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நான் பாக்கணும், பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்லிட்டு ஒரு உறுதியான ஒரு கண்டிஷன் அங்க வைக்கிறார். இப்ப கர்த்தர் என்ன பண்றாருங்க?
மறுபடியும் 8 பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள், தோமாவும் அவள் உடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார்.
இது எப்படி இருக்கும் தோமாவுக்கு? நடுங்கி இருப்பாரு. ஏன்னா அவர் பேசிட்டு இருந்தது யாருக்கிட்ட? சீசர்கிட்ட பேசிட்டு இருந்திருக்கிறார். இப்ப அதே வார்த்தைய இப்ப அவர் என்ன பண்றாரு? அப்படியே தோமா கிட்ட சொல்றாரு. யாராவது போய் சொல்லிட்டாங்களா கர்த்தர்கிட்ட? சொல்லாங்களோ சொல்லலையோ அதெல்லாம் நெக்ஸ்ட். ஆனா அவருக்கு அந்த வார்த்தை கேட்கும் போது எப்படி ஆயிடுச்சு? மனசு ஒரு கலங்கு கலங்கிடுக்கும். ஐயோ, இது என்னது, நம்மளை இப்படி கர்த்தர் கேட்டுட்டாரு. அவர் கேட்ட வார்த்தையிலேயே அவருக்கு இப்போ கை அந்த கையில விரல விடணும், விழாவில் விரல விடணும், அதெல்லாம் என்ன ஆயிருக்கும் இப்போ? ஐயோ, இது வேண்டாம். அப்படியே அவருடைய மனசு ஒரு மாதிரி ஆயிருக்கும். அப்படியே அமைதியா பார்த்துருந்துருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய சரீரத்தெல்லாம் பார்த்துட்டு அவர் அப்படியே பிரமிச்சு போய் நாங்க கண்டிப்பா நின்றுந்திருப்பார். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா பாருங்க, கர்த்தருடைய மனசு இங்க நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இதே நிலை அவர் உயிரோடு இருக்கும் போது கெத்செமனி அனுபவங்கள்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்தாரு? இந்த சம்பவம் இல்ல, இது போல அல்லது இது ஒத்த ஒரு சிந்தையுடைய ஒரு சம்பவம் நடந்துச்சு பேதுரோ கிட்ட, இல்லைங்களா? பேதுரோ எப்படி நடந்துட்டாருன்னா, கர்த்தர்கிட்ட அவரு சாகிறேன்னு சொல்லும் போது நானும் கூட சாவேன்னு சொல்றாரு. அப்போ ரொம்ப தைரியமா அவர் கூட இருக்கிறாரு. அப்ப கெத்செமனேல கத்தி எடுத்து வெட்டுற அளவுக்கு அங்க துணிஞ்சிட்டு இருக்கிறாரு. ஆனா கர்த்தர் அதுக்கு முன்னாடி அவருக்கு நல்ல ஒரு எச்சரிப்பான சில வார்த்தைகள் சொல்றாரு, இதெல்லாம் நீ வேண்டாம்ப்பா தோமோ, நீங்க கண்டிப்பா என்ன மறுதளிப்பீங்க. இதெல்லாம் சொல்லும் போது அங்க பேதர் என்ன சொல்றாரு, அப்படியெல்லாம் ஆகவே ஆகாது, சில எச்சரிக்கை அங்க சொல்றாரு. சோ எச்சரிக்கை சொல்லிட்டு ஆனா கடைசியில அதே கர்த்தர் சொன்ன மாதிரியே நடக்குது அங்க. அப்ப மூணு முறை சேவல் கூறதுக்கு முன்னே அவர் மறுதளிப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு வார்த்தையை அங்க சொன்னாரு, அதே மாதிரி நடந்துருச்சு. இப்ப கர்த்தர் பேதுரை எப்படி பாக்குறாரு, ஒரு கோபமோ இல்ல ஒரு வருத்தமோ இல்ல வேற எந்த வித மனசுல கஷ்டத்தோட கசப்போட அங்க பேதுருவா அவர் பார்க்கவே இல்லை. அவருடைய செயல்பாடுகள் கண்டு ரொம்ப இரக்கமா பாக்குறாரு. எப்போ அவரு பயங்கரமான பாடுகள் மத்தியில் இருக்கும்போது, வேதனைகள் மத்தியில் இருக்கும்போது அப்படிப்பட்ட பார்வை தான் பேதுரு மேல வச்சார். இப்போ தோமா கிட்ட கர்த்தர் பாக்குற இந்த சம்பவம் இப்ப எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார் கர்த்தர், அதுல இருந்தெல்லாம் விடுதலையாகி ஒரு மிகப்பெரிய வல்லமையில இப்ப இருக்கிறார். இப்போ தோமாவை பார்க்கும்போது இன்னும் எப்படி பார்த்திருப்பார் கர்த்தர், நான் இவ்வளோ சொல்லி நீங்க யாரும் இவ்வளவு பேர் சொல்றாங்க ஆனா நீங்க இன்னும் நம்பாம இருக்கிறீங்களா, அப்படி ஏதாவது அவரு காமிச்சிருக்கலாம், அதெல்லாம் சிந்திக்கல கர்த்தர். ஆனா எப்படித்தான் அங்க தோமா கிட்ட அவர் டீல் பண்ணிருக்கணும், ரொம்ப அன்பா டீல் பண்ணிருக்கணும். தோமா உங்க மனநிலை எனக்கு புரியுது, ஏன்னா நீங்க இது வரைக்கும் கண்டிப்பா இதெல்லாம் பாத்திருக்க மாட்டீங்க, இந்த மாதிரி அனுபவிச்சிருக்க மாட்டீங்க, அதனால உங்களுக்குள்ள இப்படி எல்லாம் ஒரு எண்ணம் இருக்கு. ஆனாலும் நான் என்ன என்ன பண்றேன், உங்க விருப்பத்துக்கே நான் விடுறேன், உங்களுக்கு அவ்வளவுதான் ஆசை, பாத்துக்கோ விழாவில் கை விடணுமா விட்டுக்கோ. சரி இப்படி சொல்லும் போது அங்க தோமாவுக்கு அங்க என்ன பண்ணுனே தெரியல, அமைதியா நிக்கிறார். இங்க பதர் எப்படி சொல்றாருன்னா, தோமா கிட்ட சொன்னாரு ஆனா உண்மையிலேயே தோமா என்ன பண்ணல, கைவிட்டு பாக்குறத செய்யலங்கிறார். அவர் பார்த்துட்டு அமைதியா அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவர் அமைதியா இருந்திருக்கிறார், கையவிட்டு அவரு பாக்கல பாத்திருக்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா இந்த வார்த்தைகள் அப்படி இருந்திருக்கு அப்படி சொல்லிட்டு அங்க கமெண்ட்ஸ்ல கொடுக்கிறார். ஒருவேளை அப்படித்தான் ஆயிண்டுக்கணும், ஏன்னா கர்த்தருடைய அந்த டீலிங் தான் நம்ம இப்ப கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதா இருக்கு. எவ்வளவு அன்பா ரொம்ப கரிசனையோட அங்க அவர்கிட்ட அவருடைய சந்தேகத்தை அங்க டீல் பண்றதை நம்ம பாக்குறோம். சோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் சிந்திச்சோம்னா சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு கர்த்தர் உயிர்த்தெழுந்திருக்கிறார், மிகப்பெரிய வல்லமையில் இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு அடுத்த படியில் அங்க இருக்கிறாரு. சோ எல்லா வல்லமைகளும் இப்போ தேவன் அவர் கையிலேயே கொடுத்துட்டாரு, அவருடைய சீசர்களை வழிநடத்துறதுக்கு எல்லாத்தையும் அவர்கிட்டயே கொடுத்துட்டாரு. இன்னைக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் வந்திருந்து நம்முடைய அருகில் நின்று அதை செய்துட்டு இருக்கிறாரு. ஆனா எத்தனை பேரால நம்மால இத அனுதினமும் எல்லா நேரத்திலும் எல்லா உபத்திரவம் மிகுந்த சோதனை மிகுந்த நேரத்திலும் உண்மையா விசுவாசிச்சு நம்முடைய கண்களை இப்படி ஏறி எடுத்து பார்க்க முடியுது இல்லைங்களா. பாருங்க இப்ப 11 முறை சீசருக்கு அங்க காட்சி கொடுத்தாரு, எதுக்காகனா அந்த நம்பிக்கையை அவங்க வளர்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா அவங்க ஷாக் ஆயிடக்கூடாது, நெக்ஸ்ட் அவங்களுக்குள்ள அந்த நம்பிக்கையை ஊன்ற கட்டப்படணும். சரி இன்னைக்கு கர்த்தர் வந்திருக்கிற இதே நாளில் கர்த்தர் இன்னைக்கு நம்ம கூட தான் இருக்கிறார், ஆனா அவருடைய மாம்சீக சரீரத்தில் இல்ல, நம்ம மாம்சீக கண்களை பார்க்கும்படியா இல்ல, ஆனா அவருடைய வாக்கு தத்தங்களை அவரை அனுதினமும் நம்ம பார்க்க முடியும். அங்க அந்த வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறதின் மூலம் நம்ம இன்னும் பலனிட முடியும், நமக்கு இருக்கிற எல்லா குறைவுகளையும் அதன் மூலம் நம்ம எடுத்து போட முடியும். அப்ப நம்ம கூடையே தான் இருக்கிறாரு. அன்னைக்கு 40 நாள்ல அங்க சீஷர்களுக்கு காட்சி கொடுத்தது வேணா 11 முறையா இருக்கலாம், ஆனா 40 நாளும் கண்டிப்பா கர்த்தர் எப்படித்தான் இருந்திருக்கணும், அவங்கள ரொம்ப கவனிச்சுட்டே இருந்திருக்கணும், கண்ணு கருத்தமா அவங்களை பார்த்துட்டே இருந்திருக்கணும். சோ இதெல்லாம் நடந்திருக்கும் கண்டிப்பா. அப்ப அன்னைக்கு மாத்திரம் இல்ல, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய அடிச்சு உடைய பின்பற்றி வருகிற எல்லாரும் மேலும் அவருடைய கண்கள் அங்க நோக்கமாகவே இருக்குது. இன்னைக்கு அவர் நம்முடைய அருகில இருந்து நமக்கு எல்லாமே செய்யறாருங்கிறது நம்ம எப்படி நம்பலாம்னா, அவர் இன்னைக்கு அறை கட்டிக்கொண்டு பந்தி விசாரிக்கிறவராய் இருக்கிறாரு, நமக்கு எல்லாத்தையும் பரிமாறவராய் இருக்கிறாரு. பரிமாறணும்னா இங்க இருந்துட்டு அங்க பரிமாறதுக்கு முடியாது. சோ பரிமாறணும்னா எங்க வரணும், பரிமாறவர்கிட்ட வரணும், அந்த டேபிள் கிட்ட வரணும், அப்பதான் அந்த பரிமாறதுக்கு அங்க முடியும். அப்ப இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ரொம்ப தூரத்துல இல்ல, ரொம்ப அருகில இருக்கிறார், ரொம்ப அருகில இருக்கிறார். நினைச்சா அவரை பிடிச்சுக்கலாம், நினைச்சா அவர்கிட்ட பேசலாம், நினைச்சா என்ன வேணா அவர்கிட்ட நம்ம கேட்கலாம், என்ன வேணா நம்ம செய்யலாம். ரொம்ப அருகில நமக்கு அவர் கூட இருக்கிறார் சகோதர சகோதரிகளே. அப்போ எல்லா விதமான ஆறுதல் தேறுதல் இன்னும் நம்ம கடந்து போக வேண்டிய காலங்கள், அது இன்னும் ரொம்ப அதிக உபத்திரவங்கள், இன்னும் அதிக பாடுகள், அது வேதனைகள் சோதனை நிறைந்ததாகத்தான் இருக்குது. ஆனாலும் இதன் மத்தியில இப்ப நம்ம உறுதியான ஒரு விசுவாசம் நம்பிக்கை இந்த வகையில இப்படி நம்ம சிந்திச்சோம்னா இன்னும் இருக்கிற போராட்டங்களில நம்ம அதிகம் பலமுள்ளவர்களாக அது கடந்து போகிறதுக்கு முடியும். சோ இன்னைக்கு அவர் நம்ம கூடவே இருக்கிறத இந்த வகையில எல்லாம் நம்ம உணரணும். அவருடைய வாக்கு தத்துவங்கள் எல்லாம் நம்மை பலப்படுத்துகிறதுக்கு நம்மை முழுவதும் ஒப்பு கொடுக்கணும். சோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போஸ்தலர் பவுல் இந்த வாக்கு தத்துவங்கள் குறிச்சு அவர் சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்தது சாதாரணமா பேசங்கிக்கல, சாதாரண வார்த்தையை பேசல, நாங்கள் கேட்டு பலனாயிட்ட விசுவாச வார்த்தைகளை நாங்க உங்களுக்கு போதிக்கிறோம் சொல்லிட்டு ரோமருக்கு அந்த நிருபம் எழுதுவார். சோ அது சாதாரண வார்த்தை இல்ல. சோ அது விசுவாச வார்த்தைன்னு சொல்லும் போது அதுக்கு அவ்வளவு வல்லமையே நம்ம இருக்கிறத கொஞ்சம் சிந்திக்கும் போது, சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்நாட்கள்ல நமக்கு வருகிற எல்லா சோதனைகளும் என்னவா இருந்தாலும் நம்ம அதை கடந்து போகிறதுக்கு நம்மால முடியும். ஏன்னா அவர் நம்ம கூடவே இருக்கிறார் என்பது நம்ம ருசித்து கொஞ்சம் நம்ம பார்க்கணும். சகோதர சகோதரிகளே, கடைசியா இப்போ கர்த்தர் இயேசு உயிர் தெழுந்து 40வது நாளில இப்போ சீசர்கள் எல்லாத்தையும் ஒன்னா கூடி வர வச்சிட்டாரு. அப்ப கூடிய வர வச்சதுக்கு அப்புறம் இப்ப கடைசியா இப்ப அவர் பரமேறி போகிற அந்த சமயம் வந்துருச்சு. சமயம் வரும்போது இப்ப என்ன பண்றாரு பாருங்க, லூக்கா 24 அதிகாரம் 48 இருந்து வாசிக்கலாம்.
நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளா இருங்கள், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களும் உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள.
எவ்வளவு பெரிய அருமையான சம்பவமா இருக்குது. இந்த 3 வருஷ வாழ்க்கையில அவருடைய சீசர்களை கர்த்தர் இயேசு கூடி வர வச்சு அவர்களை இப்படி கைகளை உயர்த்தி அவங்களை ஆசீர்வதிச்ச மாதிரி சம்பவங்களை நம்ம எங்க படிச்சிருக்கோமா, எங்க நினைவு இருக்குங்களா? எங்கேயுமே இல்ல. முதல் முறையா உயிர் தெழுந்த பிற்பாடு இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, அவருடைய சீசர்கள் எல்லாரையும் வர வச்சு அவருடைய கைகளை உயர்த்தி அவங்கள உண்மையிலே நேரடியாக ஆசீர்வதிக்கிறாருன்னா இப்ப அந்த சம்பவம் சீசர்ல பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்? அப்படியே ஆசீர்வதிச்சுட்டு அவருக்கு அப்படியே பரமேறி போறார். இப்ப அப்படி ஆசீர்வதிக்கும் போது இப்ப சீசர்களுடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? நேரடியாக ஆசீர்வதிக்கிறார். உண்மையிலே இந்த சம்பவம் எப்படி இருந்திருக்குன்னா, சீசர்களுக்கு கர்த்தர் மேல ஒரு பயபக்தி, அவருக்கு ஒரு ஒரு கணம் கொடுக்கணும், ஒரு மரியாதை கொடுக்கணும், அவங்களுடைய உள்ளத்துல அதெல்லாம் அப்படியே ஒரு மோல்டு ஆயிருக்கும் சொல்றார். இது வரைக்கும் அவங்க பார்த்த மாதிரி இல்ல. இப்போ அவங்க அவர் இப்படி கையை தூக்கி ஆசீர்வதிக்கும் போது இப்ப கிட்டத்தட்ட இவங்க எப்படி இருந்திருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா இவர் இவங்களை விட அவர் பெரியவருங்கிறது ரொம்ப தெளிவா காண்பிக்கிறாரு அந்த செயல் மூலம். ரொம்ப சந்தோஷம் பாருங்க, சில வசனங்கள் கீழே நம்ம அப்படியே படிக்கலாம். 51,
அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷம்
பாருங்க, பணிந்து கொண்டு இதுக்கு முன்னாடி என்ன ஆகல சீசர்கள் அவரை அப்படி எதுவும் செய்யல, ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க கர்த்தர் கூட. இப்போ பணிந்து கொள்றாங்க அவரை பார்த்து. சோ அங்க கர்த்தருடைய அந்த மகத்துவம் உள்ள அந்த எல்லா வல்லமே அவருடைய உயிர்த்தல எல்லா விஷயங்களையும் அப்படியே மைண்ட்ல வச்சு இப்ப அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துகுத்திக் கொண்டிருந்தார்கள். எப்படி இருக்கும் சீசர்களுக்கு? அவர்கிட்ட இப்ப ஆசீர்வாதம் வாங்கிருக்கிறாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டுனா உண்மையிலேயே இப்போ ஒரு சிலர்கிட்ட நம்ம சில வார்த்தைகள் நம்மளாம் எதிர்பார்ப்போம். அவங்க கிட்ட அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்தா போதும், வேற எதுவும் வேண்டாம், அதுவே நம்ம என்ன பண்ணோம் அப்படியே தூக்கி நிறுத்துற மாதிரி இருக்கும். சில வார்த்தைகளுக்காக நம்ம காத்திருப்போம். ஆனா கர்த்தர்கிட்ட இருந்தா அப்படி ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு வருதுன்னா எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு? அதுவே போதும் அவங்க சாகர வரைக்கும் அந்த வாழ்க்கை வாழ்ந்து முடியறதுக்கு. அதுதான் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்கன்னா, தேவாலயத்துல போய் ரொம்ப சந்தோஷமா அவங்க இருந்திருக்கிறாங்க, தேவனை துதித்து அங்க பாடிட்டு மகிழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. சும்மா அதவே செஞ்சு பாட்டு பாடிட்டு இருந்திருக்க மாட்டாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கணும் அவங்க? கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் குறித்து ரொம்ப சந்தோஷமா பேசிருக்கணும். எவ்வளோ தடுக்கல்கள் இவங்க வேத பாரகர் பரிசையில கொண்டு வந்திருப்பாங்க, ஆனா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அவங்களுக்கு. அவங்க பேசிட்டே இருக்கணும், ஆனா இவங்க ரொம்ப தைரியமா அவங்க அதெல்லாம் பேசுங்க. ஏன்னா இப்ப ஆசீர்வாதம் யார்கிட்டயே வாங்கிட்டாங்க, அவங்க கர்த்தர்கிட்டயே நேரடியா 12 சீஷர்கள் மற்றவங்க எல்லாம் அங்க சூழ்ந்திருந்த போது வாங்கியிருந்தாங்க. சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு நாம எப்படி இருந்திருக்கிறோம்? கர்த்தர் அங்க ஆசீர்வதிச்ச கைகளை உயர்த்தி ஆசீர்வதிச்ச அதே கைகள் தான் இன்னைக்கு குறுகி போகல, அவரு அந்த நீட்டின கைய மடக்கிக்கல, இன்னும் அதே கை தான் நீட்டிட்டு இருக்குது. எது வரைக்கும் நீட்டிட்டு இருக்கோம்னா கடைசி அங்கம் மகிமைக்குள்ள போய் சேர்ற வரைக்கும், அவருடைய சரீரத்துல போய் சேர்ற வரைக்கும் அவருடைய கை நீட்டிட்டே தான் இருக்கு. சோ இன்னைக்கு அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிற ஜனங்கள்னு நம்ம உணர்ந்தோம்னா, இன்னும் இருக்கிற எஞ்சி இருக்கிற அந்த காலப்பகுதி முழுக்க இதே இந்த ஆசீர்வாதத்தினுடைய இந்த உணர்வுகளை நம்ம உள்வாங்கி ருசித்தவர்களாக இன்னும் இருக்கிற காலப்பகுதிகளை ரொம்ப தைரியமா நம்ம கடந்து போகணும். வருகிற எவ்வளவு சோதனைகள் எவ்வளவு கஷ்டங்கள் நம்மை சூழ்ந்து நின்னாலும் கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்குது. அவர் எந்த சூழ்நிலையிலும் அந்த கரத்தை மாத்திரம் நம்ம மேல இருந்து அவர் எடுக்கவே மாட்டார் என்ற இந்த உறுதியான விசுவாசத்தோட இருக்கிற காலங்கள் நம்ம கடந்து போலாம். கண்டிப்பா அந்த கர்த்தருடைய மகிமையே இல்ல அந்த உயிர்த்தெழுதல் போல அதே ஒரு முதலாம் உயிர்த்தெழுதல் நமக்கும் உண்டு என்ற ஒரு விசுவாசத்தோட, அவருடைய சரீரத்துல ஒரு பங்கு அடைவோம் என்ற ஒரு விசுவாசத்தோட நம்ம கடந்து போவோம். தேவன் தாமே நம்ம யாவரையும் ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. ஆமென்.